பிரிவு 4. தேசத்திற்கு தண்டனை. நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். எரேமியா 30:11. 32. மனாசேயும் யோசியாவும். எசேக்கியாவின் காலம் முழுவதிலும் செழித்தோங்கிய யூதா ராஜ்யம் மனாசேயின் நீண்டகால துன்மார்க்க ஆட்சியில் மீண்டுமாக தாழ்ந்த நிலைக்கு கொண்டுவரப்பட்டது. அஞ்ஞான மார்க்கம் மீண்டும் தலை தூக்கியது. சிலை வழிபாட்டிற்குள் அநேக மக்கள் இழுத்துச் செல்லப்பட்டனர். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழிதப்பிப் போக பண்ணினான். 2 3:9. முந்தைய காலங்களிலிருந்த மகிமையான வெளிச்சம் போய் மூடநம்பிக்கை அக்கிரமம் எனும் இருள் சூழ்ந்தது. நன்மையான யாவுக்கும் எதிராக பகை, கொடுமை, அநீதி போன்ற கொடும் பாவங்கள் வளர்ந்து பெருகியிருந்தன.
அத்தகைய தீமையான காலங்களிலும் தேவனுக்காகவும் நீதிக்காகவும் நின்ற சாட்சிகள் இல்லாமலில்லை. எசேக்கியாவின் ஆட்சி காலத்தில் நன்மைக்கேதுவாக நடந்து முடிந்திருந்த சோதனையான அனுபவங்கள் உறுதியான குணவலிமையை அநேகரின் இருதயங்களில் ஏற்படுத்தியிருந்தன. இப்போதும் அங்கு நிலவி வந்த அக்கிரமத்திற்கு எதிராக ஓர் அரணாக அவை திகழ்ந்தன. சத்தியத்திற்கும் நீதிக்கும் ஆதரவான அவர்களுடைய சாட்சி மனாசே மற்றும் அவருடைய அதிகாரிகளின் கோபத்தை தூண்டிவிட்டது. தங்களுக்கு எதிராக குரல் எழுப்பின ஒவ்வொருவரையும் அடக்கி பாவச் செய்கையில் தங்களை நிலைநிறுத்த அவர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டனர். மனாசே, எருசலேமை 4 மூலை வரையும் இரத்தப்பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாகச் சிந்தினான். 2 Kings 21:16. அவர்களால் முதன்முதலில் பலியானவர் ஏசாயாதான். ஏகோவாவின் ஊழியனாக 50 வருடங்களுக்கு மேல் அவர் யூதாவிலிருந்து வந்தார். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். எபிரேயர் 11:36-38.
மனாசேயின் ஆட்சிக் காலத்தில் உபத்திரவமடைந்தவர்களில் சிலர் நீதியையும் கண்டிப்பையும் குறித்த ஒரு விசேஷித்த செய்தியை கொண்டிருந்தவர்களாயிருந்தனர். யூதாவின் ராஜா தனக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் அருவறுப்புகளை செய்தான் என்கின்றனர் தீர்க்கதரிசிகள். இந்த அருவறுப்புகளின் நிமித்தம் அவருடைய ராஜ்யம் ஒரு இக்கட்டான கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த தேசத்தின் குடிகள் சீக்கிரத்தில் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக இருந்தனர். அங்கு அவர்கள் தங்கள் பகைஞருக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாய் போகவிருந்தார்கள். 2 Kings 21:11-15. ஆனால் ஓர் அந்நிய தேசத்திலும் போய் தம்மை தங்களுடைய ராஜாவாக தெரிந்து கொள்கிறவர்களை முற்றிலும் கைவிடாதிருக்க சித்தங்கொண்டார் ஆண்டவர். அவர்கள் பெரும் வியாகுலமடைந்தாலும் தாம் முன்குறித்த காலத்திலும் விதத்திலும் அவர்களை விடுவிக்க இருந்தார் தேவன். அவரில் முழு நம்பிக்கை கொள்கிறவர்கள் ஓர் உறுதியான அடைக்கலத்தை கண்டடைவார்கள்.
தீர்க்கதரிசிகள் நம்பிக்கை தரும் செய்திகளோடு எச்சரிப்புகளையும் அறிவுரைகளையும் சொல்லி வந்தனர். அவர்கள் பயமின்றி மனாசேயையும் அவனுடைய மக்களையும் அறிவுறுத்தினார்கள். ஆனால் அந்தச் செய்திகள் அவமதிக்கப்பட்டன. சீர்கெட்ட யூதா செவிசாய்க்க விரும்பவில்லை. மனந்திருந்தாத நிலையிலேயே மக்கள் தொடர்ந்து நீடித்தால் அவர்களுக்கு என்ன நேரிடும் என்பதற்கு அறிகுறியாக அசீரிய வீரர்களின் படை அவர்களுடைய ராஜாவை கைது செய்ய ஆண்டவர் அனுமதித்தார். அவர்கள் அவனை முட்செடிகளில் பிடித்து தங்கள் தற்காலிக தலைநகரமான பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். இத்தகைய வேதனையால் உணர்வடைந்தான் ராஜா. அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமிலுள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார்.
கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். நாளாகமம் 33:11-13. ஆனால் இந்த மாற்றம் குறிப்பிடத்தக்கதாக இருந்தாலும் பல வருட சிலை வழிபாட்டால் உண்டான மோசமான செல்வாக்கிலிருந்து ராஜ்யத்தை காப்பாற்ற காலம் தவறிப்போய்விட்டது. மீண்டும் எழும்பவே முடியாத அளவிற்கு அநேகர் நிலை தடுமாறி விழுந்து கிடந்தனர். மனாசேயின் கொடிய அவபக்தியால் மீண்டும் எழ முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் விழுந்து போனவர்களில் அவருடைய சொந்த மகனும் உண்டு. ஆமோன் தன் 22வது வயதில் சிங்காசனம் ஏறினார். அந்த ராஜாவை பற்றி இப்படியாக எழுதப்பட்டுள்ளது. தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து, தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களைச் சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு, கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான். 2 Kings 21:21-22. தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்திக் கொண்டது போல, இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மேன்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். அந்த துன்மார்க்க மன்னனின் ஆட்சி அதிக காலம் நீடிக்கவில்லை. அவன் சிங்காசனம் ஏறி 2 வருடங்கள்தாம் ஆகியிருந்தன. தன் துணிகரமான அவபக்தியின் மத்தியில் தன் வேலைக்காரர்களாலேயே அரண்மனையில் வைத்து கொலை செய்யப்பட்டார். தேசத்து ஜனங்கள் அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். 2 Kings 33:23-25.
சிங்காசனம் ஏறினார் யோசியா ராஜா. அவருடைய ஆட்சி 31 வருடங்கள் நீடிக்க இருந்தது. அவர் ஆட்சிக்கு வந்ததும் ராஜ்யத்தின் கீழான போக்கு தடுத்து நிறுத்தப்பட்டதாகவே தங்கள் விசுவாசத்தை பரிசுத்தத்தோடு காத்துக்கொண்டு வந்தவர்கள் நம்பினார்கள். ஏனெனில் அந்த ராஜாவுக்கு 8 வயதே ஆனபோதிலும் அவர் தேவனுக்கு பயந்தார். அவர் ஆரம்பம் முதலே கர்த்தருடின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். 2 Kings 22:2. ஒரு துன்மார்க்க ராஜாவுக்கு மகனாகப் பிறந்ததால் தன் தகப்பனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி பாவத்துண்டல்களால் அவர் நெருக்கப்பட்டிருக்கலாம். சரியான பாதையில் அவரை ஊக்கப்படுத்தும் ஆலோசகர்கள் சிலரும் இருந்திருக்கக்கூடும். எப்படியாயினும் இஸ்ரவேலின் தேவனுக்கு உண்மையாயிருந்தார் யோசியா. கடந்த கால சந்ததியாரின் தவறுகளால் எச்சரிக்கப்பட்டு தன்னுடைய தகப்பனும் தாத்தாவும் விழுந்து கிடந்த மிகவும் மட்டமான பாவத்திலும் சீர்கேட்டிலும் விழுவதை விட நீதி செய்வதை தெரிந்து கொண்டார். அவர் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தார். நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு பதவியை வகிக்க இருந்தவராக இஸ்ரவேலின் அரசர்களுக்கு போதனையாக கொடுக்கப்பட்டிருந்த அறிவுரைகளுக்கு கீழ்ப்படிய தீர்மானித்தார். கணத்திற்கு ஏற்ற பாத்திரமாக தேவன் அவரை பயன்படுத்த அவருடைய கீழ்ப்படிதல் ஏதுவாயிற்று. யோசியா அரசாள ஆரம்பித்ததும் அதற்கு அநேக வருடங்களுக்கு முன்னரும் யூதாவிலிருந்த உத்தம் இருதயத்தார் முற்கால இஸ்ரவேலருக்கான தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தனர். தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்திற்கான தேவ நோக்கமானது மனித கண்ணோட்டத்தின்படி நிறைவேற இயலாததாகவே தோன்றியது. முந்தைய காலங்களின் அவபக்தியானது நாட்கள் செல்லச் செல்ல பெலம் பெற்று வந்திருந்தது. 10 கோத்திரத்தாரோ அஞ்ஞானிகள் மத்தியில் சிதறுண்டு போயிருந்தனர். யூதா மற்றும் பென்யமீன் கோத்திரத்தார் மட்டுமே மீதியிருந்தார்கள். இப்பொழுது இவர்களுடைய தேசத்திலும் தேசத்தின் ஒழுக்க நிலையிலும் சீர்கேடு ஏற்பட்டது போல் தோன்றியது. அவர்களுடைய அழகான நகரம் அழிந்து போகுமென்று தீர்க்கதரிசிகள் முன்னுரைக்க ஆரம்பித்தனர். சாலமோன் கட்டின தேவாலயம் அங்குதான் இருந்தது. தேசத்தின் மேன்மை குறித்த அவர்களுடைய சகல நம்பிக்கைகளும் அங்குதான் இருந்தன. தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு விடுதலை தரும் தம்முடைய உறுதியான நோக்கத்தை விட்டு தேவன் திரும்ப இருந்தாரோ? நீதிமான்கள் நீண்டகாலம் உபத்திரவம் அடைந்திருக்க, பாவிகள் செழித்தது போல் தோண்டின நிலையில் தேவனுக்கு உண்மையாக இருந்தவர்கள் நல்ல காலம் பிறருக்கு மென நம்பிக்கை கொண்டிருந்திருக்க கூடுமோ? அதிக கவலை தந்த இத்தகைய கேள்விகளை எழுப்பினார் ஆபகூக் தீர்க்கதரிசி. தன்னுடைய நாட்களிலிருந்த நீதிமான்களின் நிலையை பார்த்ததும் தன்னுடைய இருதய பாரத்தை இப்படியாக அவர் வெளிப்படுத்தினார். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் கேளாமல் இருக்கிறீரே? கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் இரட்சியாமல் இருக்கிறீரே? நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறதென்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான். ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. ஆபகூக் 1:2-4 வரை.
தமது உண்மை பிள்ளைகளின் கூக்குரலுக்கு தேவன் பதில் கொடுத்தார். அஞ்ஞானிகளின் தெய்வங்களைச் சேவிக்க தம்மை விட்டு திரும்பின தேசத்தைச் சிட்டிப்பதில் தாம் உறுதியாயிருந்ததை தம் பிரதிநிதிகள் மூலம் வெளிப்படுத்தினார். அக்காலத்தில் எதிர்காலம் பற்றி விசாரித்துக் கொண்டிருந்த சிலரின் வாழ்நாட்களுக்குள்ளாகவே உலக வல்லரசாகத் திகழ்ந்த தேசங்கங்களின் காரியங்களை மாற்றியமைக்கவும் பாபிலோனியரை உச்சத்திற்கு கொண்டுவரவும் தேவன் சித்தன் கொண்டார். கெடியும் பயங்கரமுமான இந்த கல்தேயர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சாட்டையாக யூதா தேசத்தின் மேல் சடிதியில் விழ இருந்தனர். வசனம் 7. யூதாவின் பிரபுக்களும் ஜனங்களில் செலந்தரியமானவர்களும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகியிருந்தனர். யூதேயாவின் பட்டணங்களும் கிராமங்களும் பயிரிடப்பட்ட வயல்களும் பாழாக்கிவிடப்பட இருந்தன. ஒன்றும் தப்பக்கூடாதிருந்தது. இந்த கொடிய நியாயத்தீர்ப்பின் மத்தியிலும் தேவ மக்களுக்கான தேவ நோக்கம் ஏதாவது வகையில் நிறைவேறும் என நம்பினவராய் ஏகோவாவின் வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு அடிபணிந்தார் ஆபகூக். கர்த்தாவே, நீர் பூர்வகால முதல் வகால முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா என்றார். பிறகு அவருடைய விசுவாசம் சமீபித்திருந்த ஆபத்தான சூழ்நிலையையும் விஞ்சி நின்றது. தேவனை நம்பும் பிள்ளைகளுக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களை உறுதியாக பற்றிக் கொண்டவராய் நாங்கள் சாவதில்லை என்றார் தீர்க்கதரிசி. வசனம் 12. இத்தகைய விசுவாச அறிக்கையோடு தன் கதியையும் இஸ்ரவேலிலிருந்த ஒவ்வொரு விசுவாசாசியின் கதியையும் மனதுருக்கமுள்ள தேவனுடைய கரங்களில் அவர் ஒப்படைத்தார். ஆபகூகின் அதிக விசுவாசத்தை சோதிக்கும் வகையில் இந்த ஓர் அனுபவம் மாத்திரம் அவருக்கு ஏற்பட்டிருக்கவில்லை. ஒரு சமயம் எதிர்காலம் குறித்து அவர் தியானித்துக் கொண்டிருந்தபோது, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவாரென்று கவனித்துப் பார்ப்பேன் என்றார். கர்த்தர் கிருபையுடன் அவருக்கு பதிலளித்தார். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாதாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாயிருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றார். ஆபகூக் 2:1-4 வரை.
அதிக சோதனையான அந்நாட்களில் சகல நீதிமான்களையும் பரிசுத்தவான்களையும் ஆபகூக்கையும் பலப்படுத்திய அதே விசுவாசம்தான் இன்றைய தேவ மக்களையும் தாங்கி நடத்த வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் கடும் இருளான நேரங்களிலும் கொடிய ஆபத்தான சூழ்நிலைகளிலும் சகல வெளிச்சத்திற்கும் வல்லமைக்கும் ஆதாரமானவர் மேல் தன் ஆத்துமாவை தங்கச் செய்யலாம். தேவனிலுள்ள விசுவாசத்தால் அவனுடைய நம்பிக்கையும் தைரியமும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படலாம். தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தேவனுடைய சேவையில் எவ்வித பயமோ தடுமாற்றமோ சோர்வோ இருக்கத் தேவையில்லை. அவரில் நம்பிக்கை கொள்வோரின் அதிகபட்ச எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக தேவன் அவர்களுக்குச் செய்வார். அவர்களுடைய பல்வேறு தேவைகளின்படி அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். சோதிக்கப்படும் ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ள அபரிதமான முன்னேற்பாடு குறித்து சாமர்த்தியமாக சாட்சி பகர்கிறார் பவுல் அப்போஸ்தலன். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். சோதிக்கப்பட்டு தேர்ந்தவரான தேவ ஊழியர் நம்பிக்கையோடும் நன்றியோடும் இப்படிச் சொல்கிறார், அந்தப்படி நான் பலவீனமாயிருக்கும்போதே பலமுள்ளனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இரண்டாம் கொரிந்தியர் 12:9-10.
தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் சாட்சியாக அறிவித்த விசுவாசத்தை நாம் பேணி வளர்க்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக பற்றிக் கொண்டு அவர் முன் குறித்த காலத்தில் அவர் முன் குறித்த விதத்தில் கிடைக்கும் விடுதலைக்காக காத்திருப்பதே அந்த விசுவாசம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக வரும்போதுதான் தீர்க்க தரிசனத்தின் நிச்சய வார்த்தைகள் இறுதியாக நிறைவேறும். அதிக காலம் காத்திருப்பது போல் தோன்றலாம். அதைரியமான சூழ்நிலைகளால் ஆத்துமா துன்புறலாம். நம்பிக்கைக்கு பாத்திரமான அநேகர் வழியிலே விழுந்து போக நேரிடலாம். ஆனால் சொல்ல முடியா அவபக்திமிக்க ஒரு காலத்தில் யூதாவை வெகு பிரயாசத்துடன் ஊக்கப்படுத்தின தீர்க்கதரிசியோடு சேர்ந்து, கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்திலிருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவது என்று நாமும் நம்பிக்கையோடு சொல்லலாம். ஆபகூக் 2:20. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எனும் சந்தோஷமான செய்தியை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். வசனங்கள் 3-4.
கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்கப் பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனைப் போலிருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரையப் பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது. உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆபகூக் 3:2-6, 13:17-19.
அப்போது அவர்கள் மேல் சம்பவித்திருந்த நியாயத்தீர்ப்பு குறித்தும் எதிர்கால வெற்றி மற்றும் மகிமையான நம்பிக்கை குறித்தும் ஆபகூக் மாத்திரம் அறிவிக்கவில்லை. வரவிருந்த மகிமையான நம்பிக்கையை எதிர்நோக்குமாறு மெய்யான சபைக்கு அழைப்பு விடுக்கும்படி யோசியாவின் ஆட்சி காலத்தில் செப்பனியாவுக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. தொடர்ந்து நிலவி வந்த அவபக்தியின் விளைவுகளை அவர் தெளிவாகச் சுட்டிக்காட்டினார். யூதாவின் மேல் சம்பவிக்க இருந்த நியாயத்தீர்ப்பு பற்றிய அவருடைய தீர்க்க தரிசனங்கள் மனந்திருந்தாத பாவிகள் மேல் இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது சம்பவிக்க இருக்கும் நியாயத்தீர்ப்புகளுக்கு சரிநிகராயிருந்தன. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டிச் சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள். அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள். அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது மப்பும் மந்தாரமுமான நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காளம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். செப்பனியா 1:14-16.
மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரைப் போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளையெல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார். வசனங்கள் 17-18.
விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கு முன்னும் பதரைப்போல நாள் பறந்து போகு முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கு முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வருமுன்னும் நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்திலுள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். செப்பனியா 2:1-3. இதோ, அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை இரட்சித்து தள்ளுண்டவனைச் சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களைச் சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா 3:19-20.
சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்துப் பாடு! இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள்! எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு! கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனித்தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலிருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பி நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். வசனங்கள் 14-17.